ஜீவனுள்ள தேவனின் கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்படின்னு எபிரேயர்ல இருக்கிற வசனம் சொல்ற மாதிரி, ஜீவனுள்ள மனுஷன் கையில யாருக்கெல்லாம் நம்ம விழுந்துடலாம், அவங்களுடைய பகை, அவங்க நமக்கு செய்யக்கூடியதெல்லாம் வெறும் நம்ம சரீரத்தை ஏதாவது பண்ண முடியும், ஆனா அவங்களுடைய பகை எல்லாம் தற்காலிகம். ஆனா ஜீவன் அது ஒரு கான்ட்ராக்ட் பண்றாரு, ஜீவனுள்ள தேவன் என்றென்றும் சதா, ஆபிரகாம்னு சொல்றாரு, என்றென்றும் சதா காலம் ஜீவிக்கிற தேவன் கையில நம்ம விழுந்தோம்னா நம்முடைய வம்சங்களையே தண்டிப்பாரு, நம்முடைய நித்தியமா நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு. அவர் கையில விழுவது ரொம்ப பயங்கரம். அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன சாம்பிள் தான் ஏலியுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏலி, ஏலி குடும்பத்தார் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம். இது வந்து நமக்கு வந்து தேவ பயத்தை உருவாக்குறோம் இந்த பகுதி, அதுக்காகத்தான் அப்படி எழுதியிருக்கு. இது வந்து தேவ பயம்னா, ஓ ஓகே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, ஒரு ரெண்டு வாரம் ரொம்ப பயப்படுறேன் நான் அப்படின்னு பயந்துட்டு அதுக்கப்புறம் மறந்து தேவ பயம்லாம் போயிருச்சு எனக்கு, இப்போ தேவ பயம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. தேவ பயம் வரும்போது அந்த பயத்தை ஒரு ஃபீலிங், ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அது போயிடக்கூடாது. அந்த பயம் வந்து நமக்கு மனமாற்றத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணுமோ அதை சீர்திருத்தி கொள்ளணும். அதுக்கு தான் தேவ பயம் இல்லைங்களா, அது மாற்றிக்கணும். பல சீரியஸான பாடங்களை நம்ம 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதை நம்ம நம்முடைய நமக்கு கை வந்த கலை என்ன, ஒரு காரியத்தை கேட்டோன்னா எவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க முடியுமோ நம்ம மறந்துடுவோம் இல்லைங்களா. அதனால அதுதான் ஒரு பெரிய பாரம், ஒரு ஒரு வருத்தம். அது அது எப்படியாவது அது மறக்கக்கூடாதுன்ற அதுக்கு ஜபம், அதுக்கு முயற்சி நம்ம எடுக்கணும். அதை வந்து அதனால என்ன செய்யலாம், இந்த வாரமும் நம்ம தொடர்ந்து 3வது அதிகாரம் போக போகிறது இல்லை, இந்த வாரமும் நம்ம படித்த அந்த பயங்கரமான காரியத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி சீர்திருத்திக்கணும், என்ன மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கணுன்ற ஒரு பயன்பாடு பிரசங்கமாக முற்றிலுமாக இருக்க போகிறது. ஆகவே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேருடைய ஃபியூனரல், ஃபியூனரலுக்கு போனோம்னா அங்கே அது வரும், எஸ்பெஷலி இந்த இந்து ஃபியூனர்லாம் போனோம்னா அதுவும் டான்ஸு பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிறிஸ்டியன் ஃபியூனர்லாம் போனோம்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவங்கள வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் சில பேர் அவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்ககிட்ட இந்த பாடங்களை படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூனரல் பாடங்கள் சில பேர் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி தான் அருமையாக அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஃபியூனரல் போற மாதிரி நம்ம போய் பார்த்து ஒருத்தர் வாழ்க்கையிலேருந்து ஒரு பாடத்தை படிக்கணும். அவர் யாருடைய ஒரு அப்பா, அவர் வந்து அவருடைய கல்றை வந்து எல்லா அப்பாங்களுக்கும் பெரிய எச்சரிக்கை, எல்லா பெரிய வார்னிங். ஃபாதர்ஸா இருக்கிறவங்க அவருடைய கல்றையை பார்த்து கொஞ்சம் நின்று யோசிச்சு நம்முடைய பொறுப்புகளை உணரணும், ஒரு பெரிய எச்சரிக்கை. எல்லா பெற்றோர்களுக்கும் எச்சரிக்கை, தங்களுடைய பெற்றோர் பிள்ளை வளர்ப்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இல்லைங்களா. நம்ம அவருடைய வாழ்க்கையில் என்ன பாடத்தை படிக்க போறோம், என்ன பாடத்தை படிக்க போறோம், இவர் பேர் யார், இவர் தான் ஏலி. ஏலி அவர் வந்து அவருடைய வேலை, அவர் இஸ்ரவேலிய மிக உயர்ந்த சிறந்த கண்ணியமான பிரதான ஆசாரியர் வேலை. அவரு யாரு அப்படின்னா அவருக்கு உடம்பு பார்த்தோம்னா ஓவர் வெயிட் அப்படின்னு போட்டிருக்கு, ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தாரு போட்டிருக்கு. இன்னொன்று அவர் சாகிற வயசு வந்து 98 இயர்ஸ் அவர் வாழ்ந்து மறித்திருக்கிறார். 98 வருஷங்கள் பாருங்களா, எவ்வளோ பெரிய நீண்ட ஆயுசு. 98 வருஷம் நம்மள எத்தனை பேர் அந்த அது வரைக்கும் போகும்னு தெரியல. 98 இயர்ஸ் அவர் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் எதுக்கு எப்படி மறித்து போனார் அப்படின்னா 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பிலிஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது, மிகப்பெரிய இழப்பை இஸ்ரவேல் ஜனங்க சந்திக்கிறாங்க. அந்த போர்ல தன்னுடைய 2 மகன்கள் ஆப்னி பினியாஸ் 2 பேரும் மகாபெரிய பயங்கரமான விதத்தில் கொல்லப்படுறாங்க. போர்ல போர்க்களத்தில் கொல்லப்பட்டு அந்த செய்தி அவருக்கு வருது. அந்த அவர் வச்சிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தியருங்க அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போய் ஒரு சேட் நியூஸ் வருது. ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறாரு என்ன ஆச்சுன்னு. ஒருத்த ஓடி வந்து சொல்றான், அப்பா உங்களுடைய 2 மகன்களும் போர்க்களத்துல இறந்து போனாங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது அப்படின்னு அதை கேட்ட உடனே மனுஷன் அந்த ஆஸ்து அந்த வேதனையில அப்படியே பின்னாடி உளுந்துடுற அந்த சேர்ல ஆன்னு பின்னாடி உளுந்து பின்னாடி விழுந்த மனுஷன் அவர் கழுத்து உடைஞ்சு, அவர் வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு, உடம்பெல்லாம் போய் கழுத்தில் விழுந்துச்சுன்னா என்ன, கழுத்து உடைஞ்சு பயங்கரமாக இறந்து போகிறார். அதை கேள்விப்பட்ட வீட்டில் இருக்கிற மருமக, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அது கேள்விப்பட்டு அதுக்கு உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த டென்ஷன் பயத்தில் திகில்ல உடனே குழந்தை பிறக்குது, அந்த அம்மா இறந்து போகுது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறக்க அவங்க சொல்றாங்க, தைரியமாயிருமா, அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாருன்னா என்ன பிரயோஜனம் இந்த ஆண் குழந்தைன்ற மாதிரி இஸ்ரவேல் மகிமையே போய்விட்டது, இந்த குழந்தைக்கு இக்கபோது என்று பேர் வையுங்கள், மகிமை போயிடுச்சு எங்ககிட்ட இருந்து, இந்த மாதிரி ரொம்ப சேடான விதத்தில் பெரிய பயங்கரமா மரிக்கிறார். அப்படித்தான் அவர் மரித்தவர். ஆனா அவர் மரித்து போகிறத நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு இவருடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம்னா, ஏலியுடைய பியூனர்ல ஒரு வேலை என்ன பிரசங்கம் பண்ண விட்டாங்கன்னா நான் என்னென்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், வெரி குட் மேன். அவர் வந்து பல நல்ல குணங்கள் இருக்கு பாருங்களேன். 98 வருஷம் பிரதான ஆசிரியரை வாழ்றாரு. எந்த பெரிய பாவமும் செய்யாத மனுஷன், பாவம் எல்லாம் பெருசாக செய்யாது. குடி பழக்கம் இல்லை, திருடுற பழக்கம் இல்லை, பொய் சொல்ற பழக்கம் இல்லை, வைஃபோடு வாழ்ந்தாரு, வைஃப் எல்லாம் டைவர்ஸ் பண்ணிடல, எந்த வேசித்தனம் பழக்கம் இல்லை, நல்ல மனுஷன். எந்த அளவுக்கு நல்ல மனுஷன்னா, தன்னை மாற்றி சாமியல வைக்க போறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த செய்தி சாமியல் மூலமாக வருது. ஆனாலும் சவுல் மாதி பொறாமப்பட்டுக்கிட்டு சாமியல எதுவும் பண்ணாம அவர் கர்த்தர், அவருக்கு தெரியும் அவருக்கு நல்லது எதுன்னு தெரியும், அவர் நல்லது செய்வார் அப்படின்னு விட்ட ஒரு குட் மேன் இல்லைங்களா, அருமையான மனுஷன். இது மாத்திரம் இல்லை, ஒரு ஆண் உடன்படிக்கை பெட்டி மேலே ரொம்ப ஒரு அன்பு கொண்டவர், ரொம்ப பயம் கொண்டவர், ரொம்ப அன்பு கொண்டு ஆழமான அன்பு. ஏன் அவர் அந்த போர்க்களத்தில் உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சுன்றதை கேள்விப்பட்டு தான் கீழே உணர்ந்து அவர் கழுத்தியை உடச்சிக்கிட்டார், அப்படி இறந்து போயிட்டார்னு பார்க்குறோம். ரொம்ப நல்ல மனுஷன், சாகிற வரைக்கும் ரொம்ப ஆண்டவருடைய காரியங்களில் ஆர்வமாக இருந்தவர். ஆனால் அவருக்கு இருந்த பெரிய ஒரு கொலாசல் ஃபெயிலியர்னு வாங்க அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான தோல்வி. அந்த மனுஷன்ல என்ன தெரியுமா, அவர் ஒரு நல்ல அப்பா இல்லை, வெரி சேட், இஸ் அ பேட் ஃபாதர், நல்ல அப்பா இல்லை. அதனால அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தோல்வியாக முடிந்ததா பார்க்கிறோம். ரொம்ப மோசமான தகப்பன், மோசமான தகப்பன் இல்லை, ஆண்டவர் அவர் இன்னொரு அந்த அதனால ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக அவரால் இருக்க முடியல. ஏன், ரெண்டு காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா அவர்ல இருக்கிற பிரச்சனை. நம்ம பார்த்த 1 Samuel 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீன பண்ணுகிறேன் அப்படின்னும் போது, ஏலி ஆண்டவரை அசட்டை பண்ணியிருக்கிறார். எந்த விஷயத்தில், தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில். ஆண்டவரோட எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு ரொம்ப பாரத்தை கொடுத்துருக்கிறார். 2:35 நமக்கு என்ன, நான் ஒரு உண்மை உள்ள பிரதான ஆசாரியர் ஆசாரியனை எழுப்ப போறேன் அப்படின்னும் போது, ஏலி உண்மை இல்லாத பிரதான ஆசாரியரா இருந்திருக்கிறார். எந்த விஷயத்தில், ஒரு நல்ல அப்பாவா இல்லாம. அவருக்கு பேர் என்ன கூட கொடுக்கலாம்னா, ஒரு செயலற்ற அப்பா பாருங்களேன், ஒரு பாசிவ் ஃபாதர்னு வாங்க, ஒரு செயலற்ற அப்பா. என்ன, ஏலிய பத்தி பேசும்போது அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பயங்கரமா தண்டிச்சாரு, தண்டிச்சு தன் பிள்ளைகளை அவர் கட்டுப்படுத்த மறுத்தார். 3:13 படிங்களா,
அவன் குமாரன் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன்.
பாரு, தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போனார். பெற்றோர்கள் அவங்க பிள்ளை அடக்கவே மாட்டாங்க, அது வளர்ற போக்குல வளர்க்க விடுங்க, அது வளர்ந்து போகுது, அடக்கிறதே இல்லை. ஒரு அந்த மாதிரி எத்தனை அப்பா பேர், அப்பா அம்மா அடக்கிறது இல்லை பிள்ளைகளை. அவன் அடக்காம போனதுக்காக அவருடைய குடும்பத்தில் நீண்ட சாபத்தை நான் கொடுக்கிறேன்ற தன் பிள்ளைகளை அடக்கல, அடக்காத செயலற்ற ஒரு அப்பா பார்க்கிறோம். அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கரெக்ட் பண்ணல, இதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் கரெக்ட் பண்ணும் போது அவர் திட்டுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடிந்து கொள்றது, ஒப்புச்சப்பு இல்லாமல் கடிந்து கொண்டார். அப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு நல்ல மனுஷன்தான், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்காத ஒரு அப்பா, ஒரு தன் பிள்ளைகளை அடக்காத ஒரு அப்பா. என்ன ஒரு செயலற்ற, செயலற்று போறதுன்னா என்ன அப்படின்னா, பல விதத்தில் பக்தியின் வேஷம் தரித்து அதனோட பலனை மறுதளிக்கிறவர்கள் அப்படின்னு வேஷத்தில் போட்டிருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஆலயத்தில் தான் வேலை, ஆலயத்தில் அந்த ஆராதனை தான் வேலை. ஆனால் இவருடைய மதம்லாம் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனிதனாக இவர் இல்லை. சும்மா ஆராதனை சபைக்கு போகிறோம் சபைக்கு வரோம்னு இருக்குதே தவிர ஆண்டவரோடு ரியாலிட்டியில் உண்மை ஆண்டவரோடு நடக்கிறவர் இல்லை, ஜெபம் பண்ணுறவர் இல்லை, வேதத்தை படிக்கிறவர் இல்லை, ஒரு பக்தியின் வேஷம் போடுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே ரியல் இல்லை. அது நம்ம பிள்ளைகளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் பாருங்களேன். நம்ம வெளியில் பக்தியின் வேஷம் மாத்திரம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே உண்மை இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கிளியராக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவர் பக்தியின் வேஷம் போட்டுக்கிறவராக ஒரு இருந்தார். தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தன்னுடைய குடும்ப பாவத்தை அவர் பொறுத்துக்கிட்டு இருந்தார். குடும்ப பாவத்தை முதலாவது அந்த பலியை அவங்க திருடி அதை எடுக்கக்கூடாத அளவை எடுத்து இவருக்கும் ஒரு பீஸ் பார்சல்லாம் போகிறதுனால இவருக்கு நல்ல பீஸ் எல்லாம் வர்றதுனால இவர் கண்டுக்காமல் இருந்தார். தன்னுடைய பிள்ளைகள் சபையில் அந்த ஆலயத்தில் வேசித்தனம் செய்கிறாங்க அதை கண்டுக்கல. ஆனால் மற்றவங்கள கண்டிக்க அண்ணா வந்து அங்கே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து குடிச்சிட்டு இது பண்ணுறீங்க ரொம்ப வைராக்கியமாக கத்துனார். அந்த கத்து உன் பிள்ளைகிட்ட காட்ட அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அதை போய் உன் பிள்ளைகிட்ட காட்ட, அங்கே இல்லை இங்கே வந்து கத்துற. மற்றவங்களுடைய பாவத்தில் ரொம்ப இது, தன்னுடைய வீட்டில் கவனிக்காத ஒருத்தர் பாருங்களா. அதான் பார்க்குறோம் ரொம்ப அந்த அந்த தன் மகளுக்கு சாதகமாக. அதான் பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை கெடுத்துற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்ம வெறும் பக்தியின் வேஷத்தை போட்டு நம்ம வாழ்க்கையில் அதுக்கு முன்மாதிரியும் அதுக்கு ஒரு நடத்தையும் நமக்கு இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காரு எங்கள் அப்பான்னு அதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது பிள்ளைங்களை கெடுக்கிறத விட வேற ஒன்றும் அதிசயமாக கிடைக்க முடியாது. அடுத்ததாக ஒரு தகப்பனாக இருந்து தன் குடும்பத்தை ஒரு மேய்க்க மறுத்தார், மேய்க்காமல் விட்டார் பாருங்களேன். இந்த பிள்ளைங்க இப்படி ஆகி பெருசாக வளரும் போது எதிர்க்குதுங்க பிள்ளைங்க, அவர் என்ன பண்ணுவார், எத்தனையோ பெற்றோர் சொன்ன நான் என்னங்க பண்ண முடியும், தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் கடவுள் அநேக பெற்றோர்களை பிடித்தான், ஆனால் கடவுள் அவரை கணக்கு கொடுக்கிறவரா அவரை பிடிச்சார் இல்லைங்களா. அதுக்கு நீ தான் பொறுப்பு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி மாட்டிக்கு தப்பிக்க முடியாது, நீ ஏதாவது பண்ணி இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் போகும்போது அந்த மோசமான காலத்தின் வழியில் போகும்போது நம்ம பிரதான ஆசாரியர் நம்ம குடும்பம், நம்ம குடும்பம் தான் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துலேருந்தே கண்டித்து அவர் வளர்த்துருக்கணும். ஆனால் அவர் வளர்க்கலை. அதான் நம்ம பார்க்குறோம் அவருடைய பொறுப்பை. நம்ம குடும்ப மென்னாக இருக்கிறவங்க ஃபாதர்ஸாக இருக்கிறவங்க இது ஒரு பெரிய பாடத்தை படிக்கணும். நம்ம செயலற்றவர்களாக இருக்கக்கூடாது. இந்த குடும்பத்தை சரியான விதத்தில் கொண்டு வர பொறுப்பு யாருக்கு, எல்லாம் வைஃப் பார்த்துக்கோங்க, எல்லாம் வைஃப் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை, அது வைஃப் பார்த்துக்க கூடாது. அந்த பொறுப்பு ஆண்டவர் நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பார், நம்மகிட்ட தான் கேட்பார். அது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளை தான் கணக்கு கேட்பார். அது நம்மளை பயம் பிடிச்சிச்சுன்னா நிச்சயமாக பயப்படுறது நல்லது. ஒரு பெரிய பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, என்னங்க நம்பர் ஒன் ப்ராப்ளம் சபை குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்பர் ஒன் ப்ராப்ளம் என்னன்னா செயலற்ற தலைவர்கள், தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுற தலைவர்கள். அதான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காத தலைவர்கள். ஆகவே பல குறைகள் இதில் பார்க்கலாம். அதனால் நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தை எப்படி வளர்க்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நம்ம வளர்க்குறதுக்கு, விசுவாச வழியில் வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பாருங்களேன் இதில் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு 2:12 வந்திருக்கு. இவர் வளர்க்கும் போதே ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க வளர்த்துருக்கணும். அதை செய்யலை. இது நம்ம அதை செய்யணும், நம்ம நம்ம டியூட்டி நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்குறது. ஆண்டவருடைய வழியில் நம்ம கொண்டு வர பார்க்கணும். நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம்னா எவ்வளோ அவசியம், வேதத்தை படிக்கிறதுனா எவ்வளோ அவசியம்னு வேற சொல்கிறது இல்லை. நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் காமிச்சு முன்மாதிரியாக காட்டணும். அது அப்படி செஞ்சுருக்கணும். நம்ம குடும்பத்தை ஒரு நம்ம குடும்பத்தை ஆண்டவருடைய பரிசுத்த காரியங்கள்னா எவ்வளோ இது, சபையை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் அதை பற்றியும் ஜோக் அடிச்சுக்கிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக கேஷுவல் ஆட்டிடியூடாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த விஷயங்கள் அந்த பிள்ளைகள் அப்படித்தான் எடுத்துக்காங்க பாருங்களேன். நம்ம பிள்ளைங்களை கரெக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்ட் பண்ணணும். இதான் நம்ம பார்த்து படிக்கிறது. அவருடைய குறைகள் இன்னும் பார்த்தோம்னா பாருங்கள், ஒரு பிரதான ஆசாரியராக அவர் தன்னுடைய கடமையை செய்யலை. ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு ஜட்ஜாக அவர் இருந்தார். எப்படி ஒரு இன்னொரு மனுஷன் தப்பு செஞ்சா அதை நடத்தணுமோ, அது சீர் சீர்திருத்தணுமோ, கண்டிக்கணுமோ, அந்த மாதிரி அவர் கண்டிச்சிருக்கணும்னு அவர் கண்டிக்கல, கண்டிக்காம போனார். ஏன் அவர் கண்டிக்காம போனதுக்கு காரணம் என்ன? அவங்க ஏன் பிள்ளைங்க ஆனதுனால, ஏன் பிள்ளைகள் ஆனதுனால. பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்து வளர்க்கல. ரெண்டாவது, தங்க பிள்ளைகள் செய்யற எங்க எங்க செஞ்சுட்டாங்க, ஊர்லயா இருக்கிற அவங்க பிள்ளைகள், நீ ஆலயத்துல இருக்கிற உன் பிள்ளைங்க செய்யற தப்பு தன்னுடைய கண்ணுக்கு நேராக நடக்கிற தப்பு இவருக்கு எப்படிங்க தெரியாம இருக்கலாம்? இஸ்ரவேலே பேசுறது இவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கலாம்? நான் நினைக்கிறேன், சில நேரத்துல நமக்கே ஒரு மாதிரி சில காரியங்களை கண்டும் கண்டுக்காம இருக்கிறது, நமக்கும் அப்படி வந்துடலாம். நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யுதுன்னு தெரியும், ஆனா அதை பார்க்காத இருக்குது. ஏன்னா அதை போய் கண்டிச்சோன்னா நமக்கு ஏதாவது தொந்தரவு வரும், அது என்னத்துக்கு, அது என்ன, கண்டும் கண்டுக்காம இருக்கிறது. அப்படித்தான் அவர் இருந்திருக்கிறார், கண்டும் கண்டுக்காம இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய விளைவுக்கு கொண்டு வருது பாருங்கள. அவங்க சில பேர் அப்படித்தான், நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யுதுனா உடனே யாராவது ஒருத்தர் ஹஸ்பண்ட் கண்டிச்சாலும் சரி, வைஃப் கண்டிச்சாலும் சரி, இன்னொருத்தர் கோவப்படுறது, அதை விட்டுருங்க சின்ன பிள்ளை தானே, அது பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம்னு கண்டுக்கும் கண்டுக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய விளைவுக்கு கொண்டு வருது பாருங்க. அப்படித்தான் அவர் இருந்திருக்கலாம். ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டார் இவர் சீர்திருத்தத்துக்கு. முழு இஸ்ரவேலுக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு அவர் போய் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஒப்பு சொப்பு இல்லாத ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது பாருங்களேன். இதான் அவருடைய தொடர்ந்து இருக்கிற பழக்கம் பாருங்களேன். ஒருத்தர் ஒரு கோட் சொல்லியிருக்கிறாரு, பிள்ளை வளர்ப்போம் தள்ளி போடுறதும் ரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராது. பிள்ளை வளர்க்கணும், உடனே உடனே நம்ம சரி பண்ணி அதுல வளர்க்கணும், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இன்னும் வளர்த்தோன்னு விட்டோன்னா அது அப்படியே வளர்ந்து ஒரு சின்ன பட்டு வந்து வளர்ந்து போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆரம்பத்திலே சரி பண்றது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? அது வளர்ந்து போட்ட பிறகு ஒன்றும் சரி பண்ணவே முடியாது. அப்புறம் என்ன நான் என்னங்க பண்ணிட்டோம், தோலுக்கு தோலுக்கு மேலே வளர்ந்து நிற்கிறான், அவன் என்ன மேலே உழுந்துருவான் போல இருக்குது, நான் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கு. இல்லை, அந்த டைம்லயும் அவர் பண்ணியிருக்க முடியும், பண்ணியிருக்க முடியும் இல்லைங்களா? தனக்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய தவறுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப காலம் எடுத்துட்டாரு, தன் பிள்ளைகள்ன்ற சலுகையை பார்த்துட்டாரு, தனக்குடைய எல்லா சாதனங்களையும் பயன்படுத்தி அவரை சீர்திருத்த பார்க்கல பாருங்களேன். எவ்வளவு பெரிய பாவம்னு அவருக்கு தெரியாமல்ல, அவரே சொல்றாரு, கடவுளுக்கு விரோதமா செஞ்சு அவங்களுக்கு யார் பரிந்து பேச முடியும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும், அவங்க செஞ்ச தப்புங்க தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்யலை. அது மாத்திரம் இல்லை, வார்னிங் வருது. தேவன் ஒரு ஊழியக்காரன் ப்ராஃபெட் வந்து வார்னிங்க கொடுக்கிறாரு, இன்னொரு வார்னிங் வருது, சாமியல் மூலமா வருது. அதெல்லாம் கேட்டுட்டோம், அவர் என்னென்ன செஞ்சிருக்கலாமே? முதலாவது என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம சபையில என்ன ஒருத்தர் தப்பு செஞ்சா வார்னிங், வேர்பல் வார்னிங், அவ்வளவுதானா? நம்ம அப்படிதான் சொல்லி தெரியல, நம்ம புள்ள எதிர்த்து பேசுறது நமக்கு என்ன, நம்ம என்னங்க பண்றது, அவன் எதிர்த்து பேசுறா, ஏன் எவ்வளவு செய்யலாமே, அவர் எவ்வளவு செஞ்சிருக்கலாமே, நம்ம என்ன அடுத்தது என்ன பண்றோம், சபையில எதிர்த்து பேசுறது கேட்கல, நம்ம சொல்றத கேட்கலன்னா என்ன பண்றோம், சஸ்பெண்ட் பண்றோம் இல்லைங்களா? திருந்துற மாதிரி தெரியல, சஸ்பெண்ட் பண்றோம், கம்யூனியன் இல்ல, கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்றோம், இல்ல அதுவும் ஒத்து வரலன்னா சபையில இருந்தே நீக்கிறோம். ஏன், இவர் செஞ்சிருக்க முடியாதா? வேற பிரதான ஆசாரி, வேற ஆசாரிங்க யாராவது தப்பு செஞ்சிருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும், பிள்ளைய நீக்கி இருக்கணும். ஆனா அவர் செய்யாத காரணம் என்ன தெரியுமா, பிள்ளையின் பாசம் அவரை கட்டுது. அது மாத்திரம் இல்லை, தனக்கு என்ன அவமானம் ஏற்பட்டுருமோன்னு பாருங்களேன், அதெல்லாம் அவர் அடக்கி செயலற்றவராக அவர் மாறிட்டார். இன்னும் ஆக்சுவலா செய்ய போனா, இந்த மாதிரி ஆலயத்திலே செய்றீங்கன்னா உங்களுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளணும், அதான் பழைய ஏற்பாடுல இது. ஆனா அதெல்லாம் அவர் செய்ய தவிர்த்தாரு. தைரியமாக என்ன செய்ய முடியும், நம்மளும் இப்ப இருக்கிற மாதிரி நம்மளும் நிறைய செய்யலாம். ஏன், வெறும் சொல்லி நம்ம பிள்ளைங்க கேட்கலன்னா என்ன செய்யறதுன்னு நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, நிறைய அதுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை நிறுத்துங்க, அதுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நிறுத்தணும் இல்லைங்களா? பிராக்டிக்கலா நான் சொல்றேன், இது நீ சொல்லல செய்யல, இது வேர்பலா நம்ம பேச்ச கேட்கலன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நிறுத்துங்க. இப்ப நான் போன வாரம் ஒரு உதாரணம் கொடுத்தேன் இல்லைங்களா, இப்போ பையனுக்கு பேட் வாங்கி தர்றதில்ல, ஏன்னா பிகாஸ் யுவர் பிஹேவியர் இஸ் பிகமிங் பேட், உன் பிஹேவியர் சரியில்லை, அதனால உன் பிஹேவியர்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும், அண்ட் அதுக்கு ஒரு ஸ்கோர் தருவேன் நான், அந்த ஸ்கோர்ல நீ 200 ஸ்கோர் எடுத்தா தான் உனக்கு பேட்டு கிடைக்கும் இல்லைங்களா? வி ட்ரெயின் இந்த பிஹேவியர், நல்ல பிஹேவியர் கொண்டு வர பார்க்குறோம் இல்லைன்னா, இது அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு நம்மளும் சலுகைகளை நிறுத்தி சரி பண்ண பார்க்கணும். இப்போ நம்ம தானே சலுகை சரி பண்ணணும், ஐயோ பிள்ளைக்கெல்லாம் எப்படி செய்யுது அப்படின்னா எங்க சரி பண்ண போறோம், யோசிச்சு பாருங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக இவர் செய்ய தவறுனது, அதான் இவர் அந்த பிள்ளைகளை சிச்சிக்காது காரணம் வந்து இவர் கொடுக்க வேண்டிய விலையை அவர் கொடுக்கல. முதலாவது அவருக்கு வர வேலை கிடைக்க வேண்டிய அந்த அந்த பீசஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதில் ரொம்ப அவருக்கு இதாக இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் ஒருவேளை அந்த பிள்ளைகள் மேலே பயம் கூட இருந்திருக்கலாம், அந்த உறவு இருக்கிற உறவும் நம்ம கெடுத்துக்க போகிறோம் அப்படின்னு. அதான் இன்னொரு பிரச்சனை என்ன பார்க்குறோன்னா, தேவனை விட தன் பிள்ளைகளை அவர் ரொம்ப கனம் பண்ணார். அதான் ஆண்டவர் ஹைலைட் பண்ணிருந்த பிரச்சனை என்ன தெரியுமா, கடவுளை விட உனக்கு பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு, பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. இதில் குறித்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். புதிய ஏற்பாடில் வந்து நான் சமாதானத்தை கொண்டு வர வரல, பட்டயத்தை கொண்டு வர வந்திருக்கிறேன். அதில் முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு மனுஷனுக்கும் தன் தகப்பனுக்கும் பட்டயம் தான் ஆரம்பிக்கிறார். தன் மகளுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் அம்மாக்கும் ஒரு பட்டயம். தன்னுடைய சொந்த வீட்டாரைய சத்துருக்களா இருப்பாங்கள் அதுல சொல்லிட்டு தான் 37 சொல்றாரு. மத்தேயு 10:37 ஒருவன் தன் தகப்பனையோ தாயோ தன் மகனையோ மகளையோ என்னை விட அதிகமாய் நேசித்தால் அவன் என்ன சீசனா இருக்க லாய்க்கு இல்ல. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து, இங்க தாங்க வருது நம்மள நம்மளே வெறுத்து, நம்ம கஷ்டமா தான் இருக்கணும் பிள்ளைகளை சிரிச்சுக்கிறது, ஆனால் நம்மளே நம்ம வெறுத்து சில மறுதளிச்சு எதில் நம்ம மறுதளிக்கிறோம், நம்ம வச்சிருக்கிற பாசம், ஐயோ நமக்கு ஒன்றும் ஹோட்டா இருக்கக்கூடாது, ஐயோ நம்ம புள்ள அழுகிறதை பார்த்தா நம்ம மனசெல்லாம் ஓடிதோ அந்த பிள்ளைய அடிக்காதீங்க அந்த பிள்ளைய நம்ம இல்லை அது நல்லா வளர்க்கணுமே நம்ம பொறுப்பு இருக்குதே. அது இல்லைன்னா ஒரு செயலற்ற தகப்பனாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சிருக்கலாம், நல்ல மனுஷன் பேர் எடுத்திருக்கலாம், பெரிய ஊழியர் செஞ்சோன்னு பேர் எடுத்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை பெரிய தோல்வியாக மாறிவிடும். அந்த பொறுப்பு நமக்கு தான் இருக்கு, அப்பாங்களா நமக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லணும், நம்ம நல்லா முயற்சி எடுத்து எவ்வளவோ பார்த்து வளர்த்தாலும் சில நேரங்களில் அந்த பிள்ளைகள் ஏழையுடைய பிள்ளைகள் மாதிரி ஆயிடலாம். நல்லதான் வளர்த்துருப்போம், நல்லதான் செஞ்சிருப்போம், ஆனால் அந்த பிள்ளைகள் ஏழையுடைய பிள்ளைகள் மாதிரி ஆயிடலாம். ஏன், சாமியலுடைய பிள்ளைகள் சரியில்லை, சரியில்லை, நம்ம எவ்வளோ செஞ்சு பார்க்கலாம், ஆனால் நம்மனால நம்ம பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்ற பொறுப்பு நமக்கு இருக்கணும். அவுட்புட் ஆண்டவருக்கு விட்டது. ஆனால் ஆண்டவர் நம்மனால நம்மளுடைய செயலற்ற தன்மையினால நம்ம சிச்சிக்க வேண்டிய நேரத்தில் சிச்சிக்காம இருந்ததுனால தான் அந்த பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னா அதுக்கு கணக்கு நம்ம மேல தான் வைக்கிறார். அந்த ரத்த வழி நம்ம மேல அப்பாங்க மேல தான் அது வருது. சிச்சிக்க வேண்டிய ஏன் ஆண் தன்மையை கொடுத்து உனக்கு வீட்டில் தலைவனாக கொடுத்து அது கட்டுப்பாடோடு இப்படி தான் வளர்க்கணும்னு வேதத்தில் எவ்வளோ அறிவுரை கொடுத்து ஏன் வளர்க்காம போனேன்ற அந்த பொறுப்பு அப்பா மேலே தான் வருது, வேற யார் மேலேயும் போட முடியாது. அவங்களால அப்படியாச்சு, இவங்களால அந்த பொறுப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, என் பிள்ளைய நல்ல விதத்தில் வளர்க்கணும். இல்லை ஒருவேளை நம்ம நல்லா வளர்க்க பார்த்து நம்ம பிள்ளை கெட்டு போகலாம். அதில் ஆண்டவர் நம்மளை நம்ம உண்மையாக இருந்ததை பார்த்து நம்மளை ஒன்றும் சிரிச்சிக்க மாட்டார். ஆனால் நம்ம பொறுப்பில்லாத செயலற்ற தன்மைனால் நம்ம புள்ள கட்டி போச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஏழி மாதிரி ஏழி இல்லை விஷயம் அதான் பிரச்சனை. அவர் பொறுப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் புள்ள கட்டி போச்சு. சாமி என்ற விஷயத்தில் அப்படி இல்லை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் நம்ம பார்த்துக்கணும். நம்மளும் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் ஆசாரியர் அவருடைய இதோடு போயிருச்சுன்னா புதிய ஏற்பாடில் நம்ம எல்லாரையும் ஆசாரியராக கூப்பிடப்படுது. நம்முடைய சபை சர்ச் வந்து இட்ஸ் எ டெம்பிள் ஆஃப் காட் இல்லைங்களா. கொரிந்து சபையிலையோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் அது எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம வளர்க்க வேண்டியது ஒரு கடமை, நமக்கு இருக்கிற கடமை. ஓகே, இப்போ மீதி இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் வந்து போன வாரத்தில் இதை பற்றி பாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை கருத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜேசி ரைல் அப்படின்ற ஒரு பெரிய போதகர், அவர் வந்து ஒரு அருமையான புக்கு, சின்ன புக்கு தான், ரொம்ப பெருசு இல்லை, அவர் ஒரு அருமையான புக்கு எழுதியிருக்கிறார், தி டியூட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். த டியூட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ரொம்ப அருமையான புக்கு, நான் படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட, ரொம்ப என்ன குத்துச்சு, ரொம்ப எவ்வளோ தவறுகளை உணர்த்துச்சு. டியூட்டி இதான் பெற்றோர்களுடைய கடமைகள் அப்படின்னு ஒரு 15 கடமைகளை அவர் சொல்கிறார். அந்த கடமைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை பார்த்து கவனமாக நீங்கள் கேளுங்க, அது ரொம்ப அவசியம். இதுக்கு ஏன்னா வி ஹேவ் டு பி கேர்ஃபுல், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோன்றத குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப கடமை, ப்ராக்டிக்கலான கடமை. ஒரு வசனத்தோடு தான் அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார், நீதிமொழிகள் 23:6. நீதி 23:6 வசனம் அதானா? ம், சரி படிங்க.
மனுஷனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ருசியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்.
ஒருவேளை முன்னாடி பின்னாடி இருக்கலாமா? Train up a child in the way he should go. When he is old, he will not depart from it.
22. பிள்ளையை கண்டிக்காமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே.
ஓகே, இது ஒரு வசனம் இருக்கு, நான் இந்த ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். அது இல்ல வசனம் 22:6 படிங்களா?
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
22:6, நான் 23 போட்டேன், சாரி 22:6. அதுல பிள்ளையானை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, போக வேண்டிய வழியில் அவனை நடத்து. அப்படி நடத்தி ட்ரெயின் பண்ணி நம்ம விட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்படி நம்ம நடத்தினா அவன் வயதாகி கொஞ்சம் வளர்ந்து நம்ம வீட்டை விட்டு போனாலும் அந்த வழியிலேருந்து அவன் தவற மாட்டான். அப்படி வளர்த்து அந்த வழியில வளர்த்து வர விட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்குது. அவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த பகுதி வந்து ரொம்ப அருமையான பகுதி. ஆனா பொதுவாகவே சபைகளில் கிறிஸ்தவங்கிட்ட இந்த காரியம் நம்ம பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு புது சப்ஜெக்டே இல்லை. நம்ம வந்து பிள்ளைய வளர்க்கணும்னா புது புதுசாக கற்றுக்க வேண்டியதில்லை. 6000 வருஷமாக இந்த உலகம் இருக்குது. 6000 வருஷமாக எத்தனையோ மக்கள் எவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுத்தது இருக்கு இல்லைங்களா? வேதத்தின் அறிவு நமக்கு இருக்கு. வேதத்தின் அறிவு மாத்திரம் இல்லை, எவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க இப்பெல்லாம் பேரண்டிங்ன்றது, அதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு நம்ம ஒன்றும் அறியாம காலத்தில் இல்லை. இப்படித்தான் வளர்க்கணும்ன்றதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அதை அறிஞ்சிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனால் அதெல்லாம் இருந்த போகிலும் பிள்ளை வளர்ப்புல ரொம்ப அசட்டையா இருக்கிறது இந்த காலம்தான். அதனால தான் பிள்ளைகள்லாம் தெரிய வர்றதுல வரப்போற ஜெனரேஷன் மோசமாவே இருக்கிறது, தேவனோடு நடக்கிற ஒரு மக்களாக இல்லை. இதெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பிள்ளைகள் சரியான விதத்தில் இல்லைன்னா, இந்த வசனத்தில் இருக்கிற வழியை யாரும் பின்பற்றுறதில்லை அவர் சொல்ற. ஆகவே இந்த வசனத்துல இருந்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை வந்து ரொம்ப கவனிக்கும், உங்கள் இதயத்தை ஆராய செய்யும், உங்கள் தவறுகளை உணர்த்தும். ஆனால் இது ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு மனசாட்சி குத்தப்படணும். இதனால நம்முடைய தவறுகளை நம்ம உணர்ந்தா தான் அதை திருத்தி கொள்வோம் இல்லைங்களா? நம்ம தவறு உணர்ந்தா தான் திருத்தி கொள்வோம். இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இந்த நம்ம இந்த விஷயத்தில் ஒண்டி நம்மளை நாமளே வஞ்சித்து கொள்வோம். அவங்க பிள்ளைப்பார் எப்படி இருக்குது, அவங்க பிள்ளைப்பார் எப்படி இருக்குது, அவங்க பிள்ளை ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க பாருங்க எப்படி வளர்க்குறாங்க, அவங்க பாருங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க பிள்ளையா, இங்கே பாருங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்குமா. ஏன்னா ரொம்ப காலம் அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்களே இல்லை. ஆனால் மற்றவங்கள ரொம்ப திட்டமா, அப்படி திட்டமா, இப்படி திட்டமான்னு கடைசியில் அந்த அம்மாவுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சான். புள்ள பிறந்த உடனே அந்த புள்ள ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி வெளியே இருக்குமானா, வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப மோசமாக அந்த புள்ள. அந்த மாதிரி மற்றவங்களில் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயத்தில் நம்ம இதயத்தில் இருக்கிற குற்றம் நமக்கு தெரியுதுல்ல பாருங்களேன். இந்த விஷயத்தில் நம்ம எஸ்பெஷலி நம்ம வந்து நம்முடைய பாவங்களை யாராவது குத்தி காமிச்சா அதை ஒன்றும் பெருசாக அவ்வளோ எடுத்துக்க மாட்டோம் கூட சில நேரங்களில். ஆனால் நம்ம பிள்ளைங்க தப்பு செய்கிறாங்க, பிள்ளைங்க தப்புன்னு யாராவது நம்மகிட்ட வந்து சொல்லிட்டுமே ரெண்டில் ஒன்று நம்ம பார்த்துருவோம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்களை பற்றி வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்து இருக்கிறதுனால அவ்வளோ பொசஸிவாக நம்ம இருக்கிறதுனால இது இதிலெல்லாம் ரொம்ப தவறு பண்ணிடலாம். ஆகவே நான் சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இதை வந்து இது இதெல்லாம் பிளண்டா இருக்குதேன்னு இதை நிராகரிக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப பிளண்டா இருக்குதேன்னு இதை நிராகரிக்காம, ஏன்னா இதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க புள்ள ஜீவனை நீங்க காப்பாத்திக்கலாம். இது வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசா இல்லையே அப்படின்றதுனால இதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. சிம்பிளா இருக்குதேன்னு ரிஜெக்ட் பண்ணாதீங்க. இந்த விஷயங்களை நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க புள்ளைய நீங்க பரலோகத்துக்காக வளர்த்து விடலாம். முதலாவது அவர் சொல்றது, உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்கணும்னா அவ சொந்த இஷ்டத்துக்கு உடக்கூடாது. இந்த வசனம் அதான் சொல்லுது, அவங்க சொந்த விருப்பத்துக்கு உடக்கூடாது. அதுவா வளர்த்தும் புள்ள, அதுக்கு எதுவுமே தடை சொல்லக்கூடாது, தானா வளர்த்தும் புள்ள அப்படின்ற விஷயத்துல உடக்கூடாது. ரூல் பாருங்க பிள்ளைங்க, ஏன்னா இயற்கையாவே அவங்க பாவத்தில் பறந்திருப்பதுனால் பாவத்தின் வழியில பாவத்தை தான் தெரிந்து கொள்வாங்க, தவறான வழியத்தான் தெரிந்து கொள்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம்னா அவங்க எப்போதும் நல்லதை பார்த்து வரவே மாட்டாங்க, கெட்டதை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு புள்ள வந்து குழந்தையா இருக்கும்போது அது வயரமா வருமா, குள்ளமா வருமா, கருப்பா வருமா, வெள்ளையா வருமான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பாவி, பெரிய பாவியா வரும் தான் இஷ்டத்துக்கு அதை விட்டோம்னா, அது வந்து கேரண்டியா சொல்லலாம். ஏன் நம்ம அதை புரிஞ்சுக்க, மற்றவங்களுக்கு தெரியாது, இந்து மதத்துக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, எங்க போய் எங்க வீட்டுல இருக்கு ஜெருசலம் பார்த்தா ஏஞ்சல் மாதிரி இருக்குது, ஆனா அது பிசாசு இருதயம் கொண்டு இருக்குது உள்ள, சீரழிந்த இருதயம் கொண்டு இருக்குது உள்ள. அதை அப்படியே விட்டோம்னா மாபெரிய பாவியா வளர்ந்து வரலாம் இல்லைங்களா. சீரழிந்து பாவத்தில் கர்ப்பம் தரித்து பிறக்கப்பட்ட புள்ள, அது அந்நியர்களுக்கு தெரியாது, அது அவங்க குழந்தையா அப்படின்னு. பட் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், விசுவாசிகளா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவுதான் அழகா, எவ்வளவுதான் கியூட்டா நம்ம புள்ள இருந்தாலும் அது இஷ்டத்துக்கு நம்ம அது இப்ப பிடிக்கிற அடத்துக்கே அதை விட்டோம்னா நாளைக்கு பயங்கரமான இதை வரலாம், பயங்கரமா வரலாம். நிச்சயமா சொல்ல முடியும் அது பயங்கரமான விதத்தில் வரலாம். அதான் மதிகேடு ஒரு பிள்ளையின் இருதயத்தில் ஒட்டி இருக்கும். நீதிமொழிகள் 22:15 சொல்லு, ஒட்டி இருக்கும். அது எதை தான் எடுக்க முடியும்? Foolishness is bound up in the heart of the child. எதை அது எடுக்க முடியும்? பிரம்பு இல்லைங்களா, பிரம்பு தான் அதை சரி பண்ண முடியும் இல்லைங்களா. ஐயோ அடிக்க கூடாது பிள்ளையனா எப்படி சரி பண்றது, பிரம்பு தான் சரி பண்ண முடியும். ஒரு அவர் சொல்றாரு உதாரணம், நம்ம பிள்ளைகளுடைய இருதயம் வந்து ஒரு பூமி மாதிரி, நம்ம நடந்து போகும்போது அது படிகள் எப்படி வச்சுட்டு போகுது, எப்படி மார்க் ஆகுது, அந்த மாதிரி பூமி மாதிரி நம்ம பிள்ளைகிட்ட நம்ம ஞானமா நடந்துக்கணும்னா எப்பொழுதும் அவனுடைய சொந்த விருப்பத்துக்கு விடக்கூடாது. அவனுக்காக நம்ம சிந்திக்கணும், அவனுக்காக நம்ம செயல்படணும். அவங்க ரொம்ப பலவீனம், ரொம்ப குருடு, அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யணும். அவங்களுடைய டேஸ்ட் எல்லாம் தவறா இருக்கும், அவங்களுடைய என்ன ஆசைகள் எல்லாம் தவறா இருக்கும். எதை ஆசைப்படணும், எதை விரும்பணும், எதை பார்க்கணும், எதை செய்யக்கூடாதுன்றத நம்ம தான் அவங்க டிசைட் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும் ரெகுலரா. இது தப்பு, இது கரெக்ட், அவங்களுக்காக நம்ம சிந்திக்கணும். அவங்க உள்ள விஷயத்துக்கு விட்டுறக்கூடாதுங்க. அவர் சொல்றாரு பாருங்க ஞானத்தோடு, ஜே சி ராயல், அவனுடைய ஆத்மாக்கோ அவனுடைய சரீரத்துக்கோ எது நல்லதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. அவன் அவன் விரும்புறத சாப்பிட விட்டுட்டு, அவன் விரும்புறத குடிக்க விட்டுட்டு, அவன் விரும்புற துணிகளை போட விட்டுட்டோன்னா, அவன் சொந்த விருப்பத்துக்கு விட்டுட்டோன்னா அது ரொம்ப தவறா போகும். நம்ம விருப்பத்தின்படி அதை மாத்தம் பாருங்களேன், எது நல்லதுன்னு சொல்லி அதை மாத்தம். அது நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். அவர் இத சொல்றார், முதல்ல உன் பிள்ளை சொந்த வழியில விடுறதுக்கு நீ உறுதி எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிறிஸ்டியன் ட்ரைனிங்ல இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை செய்யறதுக்கு நீ விருப்பப்படலன்னா வேற எந்த பாயிண்ட்ஸும் நீ படிச்சு புரோஜனம் இல்லை. அதுவா வளர்த்தவங்க அதுல எங்க டிஸ்டர்ப் பண்ணி அழகா வளருது புள்ள, இல்ல இப்படிதான் அதை மாத்தி மாத்தி நான் வளர்க்க போறேன், அது விருப்பத்தின்படி விடமாட்டேன், இது சிறுத்து சீர்திருத்தி, அது சரியான விதத்துல அது போக வேண்டிய வழியை நம்ம ட்ரெயின் பண்ணி விட போறேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம கத்துக்கலன்னா வேற எப்படியோ நம்ம மாத்திக்க முடியாது, வேற என்னமோ செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அந்த குழந்தையுடைய இஷ்டத்துக்கு விடக்கூடாது. ரொம்ப பெரிய மனிதன் இவர் சொல்றது பாருங்களேன், இது வந்து ரொம்ப கிளாசிக் புக், ரொம்ப அருமையான புக். நிறைய பேர் அவருக்கு நன்றி செலுத்தி இருக்காங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது. ரெண்டாவது அவர் சொல்றது, அந்த பிள்ளைய வந்து ரொம்ப பாசத்தோடு, அன்போடு, பொறுமையோடு அந்த பிள்ளைகிட்ட நம்ம பழகணும். அப்படின்னா என்ன, அதுல நான் அந்த பிள்ளைய கெடுத்துடணும்னு சொல்ல, அந்த பிள்ளை மேல நம்ம உண்மையான அன்பு வச்சிருக்கிறோன்றத எப்பவும் அந்த பிள்ளைக்கு உணர்த்தணும். அந்த புள்ள நம்புற அளவுக்கு அன்பு செய்யணும் பாருங்களேன். லவ், லவ் வந்து அதுதான் நம்ம உறவுகளை எல்லாமே முக்கியமா இருக்கணும். அன்பு தான், தயவு தான், பொறுமை, நீடிய சாந்தம், பரிதபிப்போடு அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தோடு அதுகிட்ட பேசுறது. அந்த பிள்ளை சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டுச்சுன்னா அந்த பிள்ளையோடு சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி ஒரு ஒரு பந்தத்தை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை அந்த பிள்ளைகிட்ட ஏற்படுத்திக்கணும். ஏன் ஏன் இது முக்கியம்னா, இந்த ஒரு பிள்ளைய விரட்டி செய்ய வைக்கிற பதில் நம்ம விருப்பத்தின்படி அதை இழுத்து செய்ய வைக்கலாம். அதை இழுத்து செய்ய வைக்கிற அந்த கயிறு வந்து நம்ம அந்த புள்ள மேல காட்டுற அன்பா இருக்கணும். பாருங்களேன், அன்பா இருக்கணும். அதான் அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு கட்டாயத்துல செய்ய வைக்கிறது. கட்டாயத்துல செய்ய வைக்கும் போது இயற்கையாவே நம்ம எல்லாருக்குமே அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நிற்குவோம். ஏன்னா இவ்வளவு என்ன போர்ஸ் பண்றது இல்லைங்களா? You always resist against compulsion. Force பண்ணி செய்ய வைக்கணும்னா நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். எப்பவும் அந்த அன்பும் உன் மேல இருக்கிற அன்புல உன் நல்லதுக்காக சொல்றன்றது அந்த புள்ள புரிஞ்சுக்கிறபடிக்கு அது மேல பாசம், அன்பு, அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த புள்ளைய நம்ம வழி கொண்டு வர பார்க்கணும். அவரு சொல்றதுதான் பாருங்களேன். எப்ப நம்ம கட்டாயப்படுத்த பாக்குறோமோ அது கழுத்தை ஸ்டிஃப் பண்ணிக்கிட்டு அந்த கம்பல்ஷன் எதிர்க்க பார்க்கும். ஒரு குதிரையை பார்த்தீங்கன்னா, குதிரையை ஹேண்டில் பண்ற உதாரணத்தை அவர் கொடுக்குறாரு. ஒரு குதிரையை வந்து அடிச்சு 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 கூட ஓட்டலாம், ஓட்டி செய்ய வைக்கலாம் நம்ம விருப்பத்தின்படி. ஆனால் அதை தடுவி 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 அதை நைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வழியில் கொண்டு வரலாம் இல்லைங்களா? அடிச்சு ஓட்டுறத பதில் நைஸ் பண்ணி ஓட்டி கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் கூட முடியும், சீக்கிரம் கூட முடியும். அதை நம்ம பார்க்கணும், ரொம்ப ஈஸியாக செய்யணும். நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்ட்ரிக்டாக சிவியரா சில நேரங்களில் நம்ம இருக்கணும் தான், ஆனால் அது ரொம்ப எப்பப்பாரு அப்படியே நம்மளை பார்த்தாங்கன்னா, எப்பப்பாரு கொடுமையாக நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்க இருதயம் நம்ம நமக்கு முன்பதாக மூடிக்குவாங்க. அவங்க இருதயத்தை திறந்து நமக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நம்ம அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிறோம், அவங்களுடைய சந்தோஷத்தை விரும்புகிறோம், அவங்களுக்கு நல்லதை விரும்புகிறோம். நம்ம அவங்கள தண்டித்தாலும் அவங்க நல்லதுக்காகத்தான் தண்டிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும்படிக்கு நம்ம பந்தத்தை வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் செய்யறது வித்தியாசம்ன்ற மாதிரி எப்போ பாரு மிரட்டுறவங்களா, சில பேர் அதான் அப்பா பார்த்தாவே மிரண்டு போடுது, அப்படி வச்சிருந்தா தான் ஸ்ட்ரிக்ட், இன்னமே நல்லா வளர்க்க போறேன் பிள்ளையா அப்படின்னு ரொம்ப நம்ம பார்த்தாவே நடுங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணிடுறோமோ அந்த புள்ள ரொம்ப மாயமாலமா இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இருக்கும்போது தான் நமக்கு பயப்படுறது. அது வந்து இருதயத்திலேருந்து கீழ்ப்படுதல் நம்மளால கொண்டு வர முடியாது. நம்ம கிட்ட எல்லாம் மறைக்க ஆரம்பிக்கும், நம்ம கிட்ட இருந்து ஓடி மறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? நம்மளை பார்த்தா பயப்படுறது, நம்ம கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிற மாதிரியான உள்ளுக்குள்ள உண்மையான நடந்தது இல்லை. ஒரு பந்தத்தை, ஒரு உறவை வளர்த்து அந்த உறவின் அடிப்படையில நம்ம செய்ய பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு தடவி தடவி சில காரியங்கள் செய்யற மாதிரி எல்லா டைம்லயும் இல்லை, சில நேரங்களில் அடிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா பொதுவா நம்ம அவங்கள நம்ம வழியில கொண்டு வர்றதுக்கு அவங்களோடு விட்டு நம்ம செய்ய பார்க்கணும். சரி, ஏன் அப்படின்னா, இந்த ஒரு லவ் இஸ் ஒன் ஆஃப் த கிராண்ட் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ட்ரைனிங். நம்ம அந்த மாதிரி அன்பு அவங்க மேல காட்டுறது, அன்போடு அவங்கள ட்ரெயின் பண்றது ஒரு பெரிய ஒரு ரகசியம். நல்லா ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ரகசியம். கோபமோ எப்பப்பார் அவங்க கிட்ட ஆஷா இருந்தோம்னா அந்த புள்ள எப்பப்பாரு நம்ம அவங்ககிட்டயே கண்ட்ரோல் இழந்துக்கிட்டு கோபத்தோடு அவங்க கிட்ட பேசுறோம்னா நம்ம மரியாதை இழந்துருவோம் ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் இல்லைங்களா? சோல் வந்து ஜோனாதன் கிட்ட ரொம்ப கோபத்தோடு ஒரு ஆட்டி பேசினார். தாவீது மேல அவர் அன்பு வச்சிருக்காரு, எல்லாம் என்ன மகன் அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்டினார். ஆனா அது அவங்க அப்பா மரியாதையை இழந்து போயிட்டார். அந்த மாதிரி எப்பவும் நம்மளை அதே மாதிரி பார்க்கக்கூடாது. பிராக்டிக்கலா நான் சொல்றேன், எப்ப பாரு அந்த உனக்கு எது செஞ்சாலும் நான் நல்லதுதான் நினைச்சு செய்வேன்ற ஒரு பாச பந்தம் உறவை வளர்த்துக்கணும். அந்த பிள்ளைகள் வந்து எப்பப்பா நம்மளை பயப்படுற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ரிசர்வ்டு ஆயிடுவாங்க, ஒரு பயந்துதான் இருப்பாங்க. பயம் வந்து ஓப்பனாக அவங்கள இருக்க விடாது, ஓப்பனாக நம்மகிட்ட இருக்கவே மாட்டாங்க, மனசு திறந்து நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படி ஆயிரும் பாருங்களேன், எல்லாத்தையும் மறைக்கிறது. இது இந்த மாதிரி எப்பப்பாரு பயம் கொடுத்து அவங்களை செயல்பட வச்சோம்னா இதுதான் மாயமாலமாக அவங்கள வளர்க்கறதுக்கு விதைகளை விதைக்கிறோம். மாயமாலமாக நடந்துக்கிறது என்ன, ஏன்னா நம்ம இருக்கும்போது மாயமாலமாக நடந்துக்குவாங்க, அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவாங்க பாருங்களேன். அதனாலதான் கொலோசியர் 2:21 3:21 என்ன போட்டிருக்கு, பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கோபம் மூட்டாமல் சில்ட்ரன் அப்படின்னு வருதை பார்க்கலாம். ஓகே, அது ரெண்டாவது பாயிண்ட். அவர் மூணாவதாக என்ன சொல்றாரு, நான் சிலதெல்லாம் அவர் மாத்தி சொல்லணும்னு இல்லை, அவர் அருமையா சொல்லியிருக்கார், அதனாலதான் அதை படிச்சு படிச்சு உங்களுக்கு சொல்ல பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளை நீங்க ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் வித் அபைடிங் பர்சுவேஷன் ஆன் யுவர் மைண்ட் தட் மச் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. என்னன்னு நானே புரிஞ்சுக்க பார்க்கிறேன். ஓகே, நம்ம வளர்க்கிற ட்ரெயினிங் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நிறைய இந்த உலகத்தில் பிள்ளைகள் ஒரு அளவுக்கு வந்தது, ஒரு அளவுக்கு நல்லா வந்திருக்குது, காரணம் வந்து சின்ன வயசுல வளர்த்த ட்ரெயினிங் தான், அப்பா அம்மா கொடுத்த ட்ரெயினிங் தான். அது ரொம்ப பவர்ஃபுல் கூட, ரொம்ப பவர்ஃபுல் பாருங்களேன். ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் ஒரு சின்ன புள்ள இருக்கும்போது ஒரு கிளே மாதிரி, ஒரு களிமண் மாதிரி, அந்த பிள்ளைக்கு எந்த மாதிரி பேச்சுகள் நம்ம பேசுறோம், வீட்டில் என்ன மாதிரி நடந்துக்கிறோம், என்ன மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறோம்னு அது ஆழமா அது மனசுல பதிஞ்சு அது அந்தபடி தான் அந்த புள்ள வளரும், அந்தபடி தான் வளரும் பாருங்களேன். அந்த சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி வளர்றாங்க, அந்த நர்சரியிலேருந்து எப்படி வளர்றாங்க, என்னவா அந்த புள்ள ஆக போறாங்கன்றது வந்து சின்ன வயசுல நம்ம அந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசுறோம், என்னென்ன சொல்லி கொடுக்குறோம், என்னென்ன வளர்த்து கொடுக்குறோம், அதெல்லாம் ஆழமான பாதிப்பு அந்த பிள்ளைக்கு மனசுல ஏற்படுது. நம்ம என்ன மாதிரி பாஷை அந்த பிள்ளைகிட்ட பேசுறோம், தாய் எப்படி பேசுறாங்க, அப்பா எப்படி பேசுறாங்க. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க, அவங்க பேசுறதே ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன், அது தானா வந்துடுறது இல்லை, அது இயற்கையாவே கெட்டதா மோசமா ரூடா பேசணும்னு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா எப்போ பாரு அந்த பிள்ளைகிட்ட அப்படி பேசுறதுனால, அந்த மாதிரி பேசுறதுனால தான் அந்த புள்ள பேசும்போது அழகா இருக்கு கேட்கறதுக்கு இல்லைங்களா. அதனால தான் நம்முடைய பொறுப்பு, நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், அந்த ட்ரெயினிங் ரொம்ப அவசியம், அந்த வளர்க்க வேண்டிய ட்ரெயினிங், அவங்கள அந்த பாதிப்பு. நம்ம பார்க்குற எல்லா அநேக மனிதர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல வளர்த்ததுனால தான் ஒழுங்காக வர முடியும், அந்த ட்ரெயினிங் கொடுக்குற ட்ரெயினிங். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே இருக்கும்போது ஒரு களிமண் மாதிரி அவங்க மனசை பண்ணி இருக்கும்போது பராமரிப்பில் அந்த ஏற்படுகிற பாதிப்பும் அவங்க மனசில் பதிஞ்சிருது. அது பொறுத்து தான் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு, அவங்களுடைய டேஸ்ட்டு, எதிர்காலத்தில் என்ன விரும்புகிறாங்க, என்ன விரும்புமா, இதெல்லாம் எப்படி வருது பிள்ளைங்களுக்கு, தானாக வர்றது இல்லை. ஆரம்ப காலத்தில் அவங்க கொடுக்குற ட்ரைனிங் அடிப்படையில் தான் அவங்க அப்படி வராங்க, நம்ம பார்த்துக்கணும். இந்த அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆண்டவர் கிருபை காமிச்சா தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்கும்ன்ற ஒரு ஒரு ஏமாற்றம், அந்த ஏமாற்றத்தை நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிருபை காட்டணும், நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம், ஆண்டவர் கிருபை காட்டணும் இல்ல, நம்ம தேவன் தான் இறையாண்மை உள்ள தேவன், அவர் ரட்சித்தா தான் நடக்கும். ஆனா அந்த தேவன் சாதனங்களை பயன்படுத்துகிற தேவன், நம்ம வந்து நம்முடைய கடமைகளை பொறுப்புகளை பெற்றோர்களை அதை நல்லா ட்ரெயின் பண்ணும்போது அந்த சாதனத்தின் மூலமா அவர் வேலை செய்வார், நம்முடைய பொறுப்புல இருந்து நம்ம தவற முடியாது பாருங்களேன். அதனாலதான் ட்ரெயின் அப் த சைல்டு இன் த வே ஹி ஷுட் கோ, அப்படி அந்த வழியில போக வேண்டிய வழியை நம்ம ஆரம்ப காலத்துல ட்ரெயின் பண்ணி விட்டோம்னா இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும் ட்ரெயின் பண்ணி விட்டோம்னா அது கடைசி காலம் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒரு களிமண்ணை நம்ம ஷேப் பண்ணி விடுறோமோ, காஞ்ச பிறகு அதே ஷேப்ல வர மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைகள், அதை விடாது, அந்த வழியை விடாது. ஓகே, அடுத்ததாக பெற்றோர்களா இருக்கிறவங்க முதலாவது, நான் போன வாரம் ஜபத்துல கூட சொன்னேன், அவங்களுடைய ஆத்மாவை குறித்து தான் அவங்களுக்கு முதல் அக்கறை இருக்கணும், அவங்க ஆத்மாவை குறித்து தான் முதல் அக்கறை இருக்கணும். விசுவாச பெற்றோர்களா இருக்கிறவங்க நம்ம அந்த பிள்ளைகளை நேசிச்சோம்னா அவங்க ஆத்மாவை பத்தி தான் முதல்ல நினைக்கணும், அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை. என் புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குதா கிளாஸ்ல, என் புள்ள அதுல வின் பண்ணா, அந்த டேலண்ட் இருக்கா, இந்த டேலண்ட் இருக்கா, அது எல்லாத்த விட முக்கியமானது என் புள்ள ஆத்மா ரட்சிக்கப்படுமா, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள என் புள்ள ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவர் அறிஞ்சுக்கணுமே, அதுதான் நம்முடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும், அதுதான் நம்ம ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஏன்னா இந்த உலகமோ இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் ஒளிந்து போக போகுது, ஆனா அந்த பிள்ளைய நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைய அது வெறும் சரீரத்தோண்டி கொடுக்கல, அதுக்கு ஆத்மாவும் கொடுத்துருக்கிறார். அது ரெண்டுக்கும் நம்ம பொறுப்பு இல்லைங்களா. முதல் ப்ரையாரிட்டி நமக்கு இருக்கணும். அதான் நம்ம ஏழையுடைய வாழ்க்கையில பாக்குறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்றேன். அவர் வந்து ஆண்டவர் ராஜ்யத்தையும் நீதியும் முதல்ல தேடு. அவர் என்ன இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம், இந்த பிள்ளைகளுடைய இதுதான் பார்த்தாரு அவர். அதனால தான் அவர் அவர் சிரிச்சிட்டாருன்னு பாக்குறோம். நம்ம மனசுல எப்பப்பார் இதான் பிரதானமா இருக்கணும். நம் பிள்ளைகளை பத்தி எந்த காரியத்தை யோசிச்சாலும், எந்த திட்டத்தை பண்ணாலும், இந்த இந்த காரியம் என் பிள்ளையுடைய ஆத்மாவை எப்படி பாதிக்கும், அந்த கேள்வியை முன் வச்சு தான் எந்த முடிவும் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா. சில பேர் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிள்ளை அமெரிக்கா படிக்க போனோம் அப்படின்னா உடனே அனுப்பிச்சிருது அமெரிக்காவுக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப இதாக இருக்கிறது, பணம் எல்லாம் வருது அப்படின்னு. பிள்ளை வேலைக்கு போடணும், இந்த பிள்ளை அந்த அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த பிள்ளையுடைய ஆத்மாவை எப்படி பாதிக்கும், அதை வச்சு தான் நம்ம எல்லா முடிவும் எடுக்கணும். அவங்க ஆத்மாவு மேல அன்பு இருந்து நம்ம இதை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்ததாக அந்த பிள்ளைக்கு வேத அறிவை நம்ம கொடுக்கணும். ட்ரெயின் யுவர் சைல்ட் டு த நாலேஜ் ஆஃப் த பைபிள். அந்த பிள்ளைய வேதத்தை நேசிக்க நம்ம வைக்க முடியாது, அது பரிசுத்தாவி தான் கொடுக்க முடியும் வேதத்தை நேசிக்கிறது. ஆனா அந்த பிள்ளைய வந்து வேதத்தை வேதத்துல நிறைய கற்றவர்களாக நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி விடணும். அந்த வேதத்தின் காரியங்களை நம்ம படிச்சு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தரோ நாலேஜ் வேதத்தை பத்தியும் இருக்க பார்க்கணும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேதத்துல பாவனா என்ன, இயேசு கிறிஸ்துவ என்ன, வேதத்தின் எல்லா கதாபாத்திரங்கள் எல்லா அறிவும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. அந்த ட்ரெயின் பண்ணும்போது அடுத்ததாக ஜப பழக்கம், ஜப பழக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஜபம் வந்து மதத்தின் உயிர் நாடி. ஒரு ஒரு பிள்ளை மறுபடியும் பிறக்குதுன்னா அதுக்கு முதல் அடையாளமே ஜபம் பாருங்களேன். அதான் சவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஜனங்களுடைய பிரத்யேகமான குணம் வந்து அவங்க ஜபிக்கிற மக்கள். அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய நன்றியை, அவங்களுடைய விண்ணப்பங்களை வந்து ஆண்டவர்கிட்ட எப்போ மன்றாடுகிற மக்கள். அதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஜபிக்க ஆரம்பத்திலேருந்தே கற்றுத்தரணும். அது எவ்வளவு சிறு வயதுல நம்பியே நம்ம கற்றுக் கொடுக்கலாம் பாருங்களேன். எங்க வீட்டிலாம் நேரத்துல எல்லாம் உட்காந்து எல்லாம் படுக்கலான்னும் போது திடீர்னு ஜெருஷா ஞாபகப்படுத்தும், இப்படி இப்படி ஒரு ஆக்ஷன் இப்படி இருந்தோம், இப்படி கை எல்லாரும் இப்படி படுத்துட்டீங்களே, எல்லாம் கை கும்பிட்டு ஜபம் பண்ணோம் அப்படின்னு. அதை ட்ரெயின் பண்ணி அறிவு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, ஏன் வார்த்தைகள் கூட தேவையில்லை. அது ஒன்றும் இல்லை, இப்போவே அதுக்கு வார்த்தைகள் வர்றதில்லை. மம்மா, டாடா, அண்ணா அப்படின்னுட்டு இருக்கோம். ஜபம் ஜபம் பண்ணுற மாதிரி நாங்கள்லாம் பண்ணுறது. அது பண்ண முடிச்சோன்னா அது மம்மா, டாடா, அண்ணா சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஐ திங்க் திஸ் ஆர் ட்ரெயினிங். அது போக வேண்டிய வழி ஆரம்பத்தில் வேத அறிவு, அது நம்ம போகிற வழியில் ஜப பழக்கம், இதெல்லாம் ஆரம்பத்தில் பதிச்சு வச்சா கடைசி வரைக்கும் அது இருக்கும். அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசித்தீர்கள், ஆனால் அவர்களுக்கு ஜப பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. எப்படி அதை ஆரம்பிக்கணும், என்ன சொல்லணும், தொடர்ந்து அவங்க அந்த ஜபத்தில் வளர்றதுக்கு, தொடர்ந்து அந்த ஜபத்தை செய்யறதுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்க கர்த்தரை கூப்பிடாத மக்களாக இருக்காதபடிக்கு அவரை பார்த்துக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் ஒரு பிள்ளை எடுக்கக்கூடியதை தான் ஒரு ஜபத்தில். அந்த ஜபம் பண்ணுறதும் ஒரு ஒரு கேர்லெஸ்ஸாக, ஒரு அவசரமாக செய்கிற ஒரு ஜபமாக இருக்கக்கூடாது. அதை உணர்ந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நிறைய பேர் வந்து வயதான பிறகு, எவ்வளோ வயதான பிறகு எத்தனையோ காரியங்கள் மறந்துடுவாங்க. அவங்க டீச்சர் யாரு, அவங்க இது யாரு, என்ன இது யாருன்னு. ஆனால் நிறைய பேர் வயதானவங்க அவங்க சாட்சி கொடுக்கறது வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா செஞ்ச ஜபம், அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஜபம் வந்து அவங்க வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. அது எப்பப்பாரு மனசுல பதிஞ்சிருக்கும் சின்ன வயசுல இருந்து. ஏன்னா தட் இஸ் த பிகினிங் ஸ்டெப். ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அந்த பழக்கம் தான் பிகினிங் ஸ்டெப். ஏன் ரட்சிக்கப்படுறதும் ஒருத்தன் ஜபத்தினால தான் ரட்சிக்கப்பட முடியும் இல்லைங்களா. ஜபத்துல அதை சொல்லி உண்மையை அவங்க செய்யதான் முடியாது, இருதயத்துல இருந்து செய்யதான் முடியாது. ஆனா அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓகே, அடுத்ததாக பொதுவான பொதுவான கிருபையின் சாதனங்கள் அவங்கள பழகி விடணும். பொதுவான தேவனுடைய வீட்டுக்கு வர்றது, சபையோடு சேர்ந்து ஜபிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். பொதுவா வேதமே நமக்கு பெரியவங்களுக்கே சொல்லுது, பொதுவா நம்ம எல்லாரும் சபை கூடி வரணும். கூடி வராதவங்க எல்லாம் அந்த தாமஸ் வந்து எப்படி அவங்க கூடி வரும்போது வராம ஆண்டவருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணாரோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவான் இல்லைங்களா. வேதமே நம்மளுக்கு கட்டளை எடுத்து சபை கூடுதலை சில விதத்தை விட்டு விடுகிற மாதிரி, அந்த மாதிரி நீங்க விட்டு விடாதீங்க. நாள்தோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க, அந்த மாதிரி வராமல் போனா இதுதான் கடினப்பட்டு போகும் அப்படின்னு பெரியவங்களுக்கே அது சொல்லும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அதை கத்துக் கொடுக்கணும். அவர் சொல்கிறார், ரொம்ப சேட் சைட்டுனா இல்லை பிள்ளைகளை வீட்டில் விட்டு வந்துட்டேன், பிள்ளைகள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வீட்டில் விட்டு வந்துட்டேன், இல்லை பிள்ளைகளை எப்போ பாரு சபைக்கு கூட்டு வர பாருங்க. கூட்டு வர்றது அவரும் என்ன சொல்கிறாரு, சபைக்கு கூட்டு வந்து உங்கள் கண் முன்னாடியே வச்சுக்காங்க. ஏன்னா அது சபைக்கு வரேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கண் முன்னாடியே வச்சுக்கிட்டு ஒழுங்காக அங்கே சபையில் எப்படி நடத்துக்கணும் அதை பார்த்து செய்யுங்க. பிள்ளைகளை கொண்டு சபைக்கு கொண்டு வர்றதுக்கு எக்ஸ்கியூஸ் அவங்க ஓய்வுனால உடைக்காதபடிக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் சபைக்கு வர்றதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க இங்கிலீஷ்ல சொல்ற, கிவ் தம் பிளெயின்லி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அஸ் லாங் அஸ் தே ஆர் அண்டர் யுவர் ரூஃப் இட் இஸ் த ரூல் ஆஃப் யுவர் ஹவுஸ் தட் எவ்ரி ஒன் இன் த ஹெல்த் டு ஹானர் த லார்ட்ஸ் ஹவுஸ் அப்பான் த லார்ட்ஸ் டே. And you reckon the Sabbath breaker to be a murderer of his own soul. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களா. அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஓய்வு நாளே வந்துச்சுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு போகணும். என் கூரைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதான் செய்யணும். அதை செய்யாதவங்க ஓய்வு நாளில் ஆண்டவரை கனம் பண்ணாதவங்க சொந்த ஆத்மாவையே அழிச்சுக்கிறாங்க, கொலை செஞ்சுக்கிறாங்க. தவறாம அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்மளே ஒழுங்கா வராம வந்துகிட்டு அப்படிலாம் இருந்தோம்னா அந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்க முடியும் பாருங்க. சாமியல பாக்குறோம், நம்ம சாமியல் ஒரு நல்ல உதாரணம். சிறு வயதுலயே ஒருவேளை ஆண்டவரை அவளை அறிந்திருக்க மாட்டான்னு அடுத்த அதிகாரத்துல வருது, 3-7 ஆண்டவர் இன்னும் அறியல, சின்ன பையனா தான் இருந்தார். ஆனா அந்த பழக்கம் அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா, பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. இன்னொரு ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நமக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே விசுவாசம்னா என்ன கற்றுக் கொடுங்க அப்படின்றாரு. விசுவாசம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன விசுவாசம் இவர் சொல்றாரு. அதாவது நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம்னா அதை ஆராய்ந்து அது நல்லா புரிஞ்சாதான் செய்வேன் இல்லை, எங்க அப்பா அம்மா சொன்னாருன்னா அது சரியா இருக்கும், அது எனக்கு விளக்கம் தர தேவையில்லை, அவங்க சொன்னா செய்யணும் நம்ம அப்படின்ற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இது ஒரு காரியம் இது செய்யக்கூடாதுன்னா அது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியணும், இது செய்யணும் அது நல்லதுன்னு தெரியணும். அது எதுக்கு பாரு விளக்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இல்லை, அப்பா அம்மா சொன்னால் அது சரியாக தான் இருக்கும், அவங்களை நம்புறேன் நான் அப்படின்ற விசுவாசத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அதான் உண்மையான விசுவாசத்தின் ஆவியை கொண்டு வரும். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியமாக கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுங்க. டீச் தம் ஒபீடியன்ஸ். வேற எந்த பழக்கமும் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது இந்த பழக்கம் பண்ற மாதிரி. ரொம்ப முக்கியம், நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லும் போது கீழ்ப்படியணும், அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். When we say they should obey, they should obey. நமக்கு ரொம்ப கஷ்டம் இது கொடுக்கலாம், நமக்கு ரொம்ப விலை எடுக்கலாம், திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கலாம், ஆனா அதை எப்படியாவது அவங்களுக்கு செய்ய ட்ரெயின் பண்ணி விடணும். அவங்க எத விதமாக எதிர்த்து பேசாம, எந்த விதமாக குவெஸ்டின் பண்ணாம, வாதம் பண்ணாம, நம்ம ஒரு காரியத்தை சொன்னா கீழ்ப்படியறதுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க கத்துக்கணும். உடனடியாக டிலே பண்ணாம பதில் பேசாம நம்ம ஒரு கட்டளை கொடுத்தா அதுக்கு கீழ்ப்படியா அவங்க கத்துக்கணும் பாருங்களேன். பிளெயின்லி தே ஷுட் டு இட். கீழ்படுதல் தான் ஒரே உண்மை. விசுவாசம், விசுவாசத்தை பார்வையில பார்க்கக்கூடியது எங்க, கீழ்ப்படிதல்ல தான். விசுவாசம் இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் ஏமாத்தலாம் நம்மள, ஆனா விசுவாசம் இருக்குன்னு எதுலதான் காட்ட முடியும், கீழ்ப்படிதல்ல தான் காட்ட முடியும். விசுவாசம் செயல்படுறது கீழ்ப்படுதல்ல. உண்மையான சீஷர்களுடைய அடையாளமே ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை நீங்கள் நேசித்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படிதல் நல்லா வளர்த்த பிள்ளைகளுடைய அடையாளம், பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறது. நம்ம பிள்ளைய பத்தி அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா டக்குன்னு கீழ்படியுது. அதான் நல்ல வளர்த்த பெற்றோர்களுக்கு அடியா. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், கீழ்படிய பண்ணணும். அதான் அஞ்சாவது கட்டளை இல்லைங்களா? பிள்ளைகளே உங்க பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களை கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்படியுங்க இல்லைங்களா? ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஏன்? அதான் ஒரே கட்டளை, வாக்குத்தத்தம் நிறைந்த கட்டளை. அப்படி கீழ்படுகிற பிள்ளையா இருந்து, பெற்றோர் கீழ்படுகிற பிள்ளையா இருந்து ஆண்டவர் பிராமிஸ் பண்றார், உனக்கு நீடித்த நாளா சந்தோஷமான லைஃப் உனக்கு இருக்க போகுது. அதான் ஆண்டவர் கொடுக்கிற பிராமிஸ். கஷ்டம் தான் சில நேரங்கள், ஆனா கீழ்படிய நம்ம சொல்லி கொடுக்கணும். முழு வேதமே இதுக்கு நமக்கு ஒரு பல உதாரணங்கள் இருக்கு, பார்க்கலாம். பாருங்களா, ஆபிரகாம பத்தி ஆண்டவர் சொல்லும் போது அவன் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தருவான் அப்படின்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்களேன், அவர் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கும் போதும் யோசேப்புக்கும் மரியாக்கும் கீழ்படிய கத்துக்கிட்டார். இயேசு கிறிஸ்துக்கே அவர் கீழ்படிந்து இருக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு அது கத்துத்தர வேண்டியது எவ்வளவு அவசியம். நம்ம பொறுப்பா தானே, நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்து அப்படின்னா ட்ரைனிங் தன் ப்ராப்பர்லி தான் நம்ம பொறுப்பு. கீழ்படிய நம்ம கத்துக் கொடுக்கணும். பாருங்களேன், யோசேப்பு கூட பார்க்குறோம், அவங்க அப்பா போய் சொல்லும் போது ஒன்று செய்வார். பவுல் சொல்றாரு, வரப்போற காலம் மோசமான காலத்துக்கு ஒரு அடையாளம் என்ன சொல்றாரு தெரியுமா? கீழ்படியாத பிள்ளைகள். ஆண்டவர் வந்து சில பேரை கை விட்டுட்டார், அவங்களுடைய இருதயத்தின் ஆசைகளுக்கே விட்டுட்டார், அவங்க மோசமா போகும்படி விட்டுட்டார். ஆண்டவர் கிருபையா அவங்க வாழ்க்கையில இல்லைன்றதுக்கு ஒரு அடையாளமா என்ன சொல்றா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்ற ரோமர் 1வது அதிகாரத்துல. அதெல்லாம் பயங்கரமான குணங்கள், அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான குணங்கள். அதை பார்த்து கீழ்ப்படியணும். நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம விரும்பினா இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க கீழ்ப்படிய வைக்கணும். ஏன்? நம்ம சுதந்திரமா நம்ம இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை படைக்கல, சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம படைக்கல. நம்ம எல்லாரும் கீழ்படியணும். நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம கீழ்படியணும் இல்லைங்களா? நம்மளும் பெரியவங்க ஆன பிறகு நம்ம வீட்டுல கீழ்படிய நம்ம கத்து கொடுத்தாத்தான் அந்த பிள்ளைங்க இப்ப ட்ரெயின் பண்றோம் எங்களுக்கு நீ கீழ்படி. கீழ்படிச்சாதான் என்ன ஆகும் தெரியுமா? அது கொஞ்ச அளவுக்கு வரும்போது ஆண்டவருக்கு கீழ்படியும், வெளியே போகும்போது ஸ்கூல்ல கீழ்படியும், பேரண்ட்ஸ் இது வேலையில போகும்போது பாஸ் கீழ்படியும். நம்ம வீட்லயே கீழ்படியாம கத்துக்கிச்சுன்னா அந்த புள்ள வாழ்க்கையில எப்படி உருப்பட போகுது? யோசிச்சு பாருங்களேன். கீழ்படிய நம்ம தான் கத்துக் கொடுக்கணும். கத்துக் கொடுக்காத போது நம்மளுடைய பொறுப்பு தான் அது. டீச் தம் டு ஒபே. வாலிபமா இருக்கும் போதே கீழ்படி அவங்களுக்கு கத்துக் கொடுங்க, இல்லைன்னா நீண்ட காலம் அவங்க தேவனுக்கு கூட கீழ்படியாம போயிருவாங்க. ரொம்ப அவசியம் இது. தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு விட்டுறது, ரொம்ப காலம் அப்படி விட்டுறது, எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு கீழ்படியாம இருக்கிறது வந்து அது கடைசியில நம்ம தான் பிளேம் பண்ணும். பெற்றோர்கள் அவங்க இஷ்டத்துக்கு விடுறது, அந்த புள்ள இஷ்டத்துக்கே விடுறது வந்து, அந்த புள்ள விருப்பத்தின்படி விடுறது ரொம்ப பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும். அதான் நம்ம பார்க்கிறோம் ஏலியுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? அப்படி அந்த விஷயத்துக்கே விட்டோம்னா அந்த புள்ள சுயநல புள்ள, பிடிச்ச பிள்ளையாக, செல்ஃப் வில், சுய சுத்தம், நான் வச்சது தான் சட்டம்ன்ற பிள்ளையாக, பெருமை உள்ள பிள்ளையாக, செல்ஃப் கன்சீட்டட், தன்னை பெரிய இதாக நினைச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், யாருக்கும் நான் அடங்க மாட்டேன்ற அகங்காரம் உள்ள பிள்ளையாக நம்மளே அதை மாத்திடுறோம். அது இஷ்டத்துக்கு நம்மளை விட்டோம், அது செய்யறதுதான், அது செய்யறது, அதுதான் வீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அது விருப்பத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது. ஒரு அருமையா சொல்றாரு, அந்த புள்ள வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாக்கு கீழ்படியாம இருக்கிறத பத்தி நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஏன்? முதல்ல பூலோகத்தில் இருக்கிற பிதாக்கு கீழ்படியாத பிள்ளைங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாக்கு எப்படி அப்புறம் கீழ்படிய போகுது? உங்க பிள்ளைகளை அவங்க ஆத்மாக நீங்க நேசிச்சீங்கன்னா கண்டினியூவா கீழ்ப்படுதலை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. அடுத்ததாக அவங்களுக்கு எப்பவும் உண்மை பேசுகிற, இன்னும் நான் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், உண்மை பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முழு உண்மை, எப்ப பாரு ஓப்பனா உண்மை பேசுகிற பழக்கம். நம்ம ஊர்ல அது இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனால தான் நம்மளும் அப்படி ஆயிடுறோம், நம்ம பிள்ளைகளும் அப்படி ஆயிடுறோம். ஒரு கதையை நான் ஒருத்தருக்கு சொன்னேன்னா அவர் என்ன பண்ணுவார், சில காரியங்களை அதில் விட்டுருவாரு, சில காரியங்களை அவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாரு, அவருக்கு சாதகமாக சில காரியங்களை மாற்றிக்குவாரு, மாற்றிட்டு போய் ஒரு கதையை சொல்லி விடுவார். உள்ளத உள்ளபடியாக பொய் சொல்லாம சொல்ற மனிதர்கள் எங்கே? ரொம்ப அறிவு இல்லைங்களா. நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும், உள்ளத உள்ள மாதிரி சொல்லு, சேர்க்காத எதுவுமே. உண்மையை பேச அதுக்கு கற்றுக் கொடுக்கணும், அது பொய் பேசும்போது சிரிச்சுக்கணும். உண்மையே உள்ளதின்படி நம்ம சொல்லணும். அதை வஞ்சனை மறைச்சு சொல்றது, பொய் சொல்றது ஒரு சிம்பிள் கதை. இதை நான் சொல்றேன், இதை போய் நீ சொல்லு அப்படின்னு ட்ரெயின் பண்றது நம்மளுடைய அவசியம். ஓகே, அடுத்ததாக அவங்களுக்கு காலத்தை மிகுதிப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். காலத்தை மிகுதிப்படுத்துறதே ஒரு பிசாசு. ஐடில்னஸ் இஸ் த பெஸ்ட், இஸ் த டெவில்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம வேலை இல்லாம சோம்பேறியா இருக்கு தான் பிசாசுடைய பெரிய ஆயுதம். அதுதான் பிசாசுக்கு பெரிய சந்தர்ப்பம் கொடுக்கிறோம். பிசாசு நுழையறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்ம எல்லோருமே படைக்கப்பட்ட எல்லோருமே ஒரு வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கோம், சேவைக்காக ஒரு படைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. சேவைக்காக படைக்கப்பட்டிருக்கோம். எல்லா சிருஷ்டிப்பும் பரலோகத்திற்கு தேவதூதர்களும் ஐடியலா இருக்க முடியாது, அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம ஐடியலா இருக்க போறது இல்லை, நமக்கும் ஒரு வேலை இருக்குது இல்லைங்களா. சும்மா சோம்பேறி அசல் ரிலாக்ஸா இருக்கிறம்மா, நான் ஒரு வேலையும் இல்லைம்மா அப்படின்னு ஐடியல். அவங்க கால டைமுடைய மதிப்பை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து சின்ன வயசுலயே அது பழகி கொடுக்கணும். இன்னொன்று முக்கியமாக இதில் தான் ஏலியுடைய பாயிண்ட்டும் எடுக்கிறாரு. நம்ம பிள்ளை மேலே அளவுக்கு கடந்த பாசத்தையும் அன்பையும் வச்சு அவங்களை கெடுத்துடக்கூடாது. இது இயற்கையாக பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை எப்பப்பார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துறது, அதுக்கு நம்ம தவிர்த்துக்கணும். அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது அது அந்த மாதிரி ரொம்ப பாசம் ரொம்ப அது வச்சிருக்கும் போது அது அந்த பாசம் அந்த பற்று என்ன பண்ணிடுதுன்னா, அவங்க தப்பு பண்ணும்போது அவங்கள தண்டிக்க விடாம நம்மளை கட்டி போட்டுருது. அதான் ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அவங்க தப்பு பண்ணும்போது சிரிச்சிக்கணும், தப்பு பண்ணும்போது கரெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு இதுவே உணர்வே நமக்கு வராது. காரணம் அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அளவு கடந்த பாசம் செல்லம் வச்சிருந்தனால தான். அது ரொம்ப தப்பு, அப்படி வைக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. அது ரொம்ப அந்த பிள்ளைய கெடுத்துரும். அந்த பிள்ளைய கெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்னதான், நமக்கு அந்த பிள்ளை ஆத்மாவையே நம்ம கெடுத்துரும். பாருங்களேன் பல வசனங்கள் இருக்கு. தன் கோலை படிங்க, நீதிமொழிகள் 13:24.
பிறந்தை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்,
அவன் மகனை பகைக்கிறான் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் பிறம்பை கையாளாதவன் அந்த பிள்ளைய சிரிச்சிக்காம பாசம் அன்பு கட்டி போடுது கையை ஐயோ கொழுந்து அழுதுறக்கூடாது ஐயோ கொழுந்து அழுதான் எனக்கு உயிரே போற மாதிரி இருக்குதே ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த பிறம்பை அவங்களாம் பிறம்பே தொடமாட்டாங்க என்ன பண்றாங்களா தன் மகனை வெறுக்கிறான் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனை சரி பண்ண பாரு. ஏன்னா என்ன, ஒரு டைம் நம்பிக்கை போயிடும், சரியே பண்ண முடியாம ஆயிரும். சின்னதுலயே சரி பண்றது நல்லது, சின்னதுலயே அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாத ஒரு காலம் வந்துடும். அதுதான் பார்த்தோம், மதிகேடு ஒரு பிள்ளை இதுல ஒட்டி இருக்கும், கோல் அதை விரட்டும் அதுன்னு இருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு வசனம் படிப்போம், 23:13. பாருங்களேன், தண்டியாக விடாத, சித்திர போறது இல்ல உள்ள அடிச்சா. You have to discipline him. 29:15.
பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
பாருங்களா, பிரம்பும் கடிந்து கொள்ளுதும் ஞானத்துக்கு கொண்டு வரும். தன் இஷ்டத்துக்கு உள்ள போடுகிற புள்ள தங்க அம்மாவுக்கு என்ன கொண்டு வரான், வெக்கம் படுற அளவுக்கு தன் புள்ள மாறிடும். பிரம்பும் இதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பிள்ளைய வளர்க்குறோம்னு சொல்லி செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தா நிச்சயமாகவே வெக்கம் படுற மாதிரி தானே நம்ம பிள்ளைங்க வரும். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போ. நாளைக்கு வெக்கம் உன் பிள்ளை கொண்டு வந்துச்சுன்னா அதை அனுபவிக்க போகிறேன். இதான் நம்ம பார்த்துக்கணும். பெற்றோர்களே, கிளீனாக நம்ம பிள்ளைகளை தப்பு செய்யும் போது நம்ம தண்டிக்கணும், தண்டிக்கணும். பாருங்க, அப்படி தண்டிக்காமல் போனது ஏலியுடைய பிரச்சனை. ஏலி மாத்திரம் இல்லை, தாவீதுடைய பிரச்சனை. தாவீதுடைய பிள்ளைங்க எவ்வளோ மோசமாக போனாங்க தெரியுங்களா, அதை நம்ம பார்க்க போகிறோம். தாவீதுடைய பிள்ளைங்க ஒரு சுச்சிக்காதனால தான், எவ்வளோ தவறு பண்ணிட்டதுனால தான் அவருடைய பிள்ளை அப்சலான் அவரையே கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணார். ரொம்ப மோசமாக பிள்ளைகள்லாம் போனாங்க, ரொம்ப மோசமாக போனாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று ராஜாக்கள் 1:6 படிங்களா, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்குது தாவீதை பற்றி. ஏன் அவங்க பிள்ளைங்க மோசமாக போனாங்க? 1 ராஜாக்கள் 1:6,
அவருடைய
பாருங்களேன், ஏன் தாவீதுடைய பிள்ளைங்க மோசமா போனாங்க? அது வந்து அடோனிஜா பத்தி போட்டிருக்கு. அவங்க அப்பா ஏன் இப்படி செய்யறன்னு ஒரு வாட்டியும் கேட்டது இல்லையா அவங்கிட்ட, அவனை திட்டினதே இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுவே பெற்றோர்களா இருக்கிறவர்கள் அதிகமா பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து நம்ம கெடுத்துடக்கூடாது, செல்லம் கொடுத்து கெடுத்துடக்கூடாது. ஓகே, நம்ம முடிப்போம். அவர் கன்க்ளூஷன் சில பாயிண்ட்ஸ் நான் அவர் சொல்றத நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகவே பெற்றோர்களே, தகப்பனாது இங்கிலீஷில் இருக்கு, ஆன்லைன்லேயும் இருக்கு, நீங்கள் படிச்சுக்கிட்டா படிக்கலாம், நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்கு, நீங்கள் போய் படிச்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு ரொம்ப நேரம் கிடைக்கல படிக்கிறதுக்கு, அதை அவசரமாக தயார் பண்ணிட்டு தான் வந்தேன், அதனால நீங்கள் அதை போய் படிச்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். கடைசியாக ஏதாவது சொல்கிறாரு, பெற்றோர்களே, அப்பாக்களே, அம்மாக்களே, தேவனுக்கு முன்பதாக நான் உங்களை எச்சரிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை போக வேண்டிய வழியில் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. அவங்கள வந்து வெறும் அவங்க ஆத்மா குறித்து ஜாக்கிரதையா இருங்க, அவங்க எதிர்காலத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, அவங்களை அக்கறை எடுத்து அவங்கள சரியான விதத்தில் ட்ரெயின் பண்ணுங்க. ஏன், அவங்களுடைய நித்திய நன்மை மாத்திரம் இல்லை, உங்களுடைய எதிர்கால சந்தோஷமும் அதை பொறுத்து தான் இருக்கு. ஏன், இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு மிகுந்த ஆழமா வேதனையும் வலியும் கொடுக்கறது யாரு தெரியுமா, அவங்க சொந்த பிள்ளைங்க தான். நம்ம வாழ்ந்து சம்பாரிச்சு நல்லா வந்து கடைசியில் கெட்டு போன பிள்ளைகள் நமக்கு இருந்துச்சுன்னா அதை விட வாழ்க்கையில் ஒரு தோல்வி வெம்பல் வேற என்ன இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க சரியில்லை, என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம், அப்படித்தான் நமக்கு ஆயிரும் பாருங்களே. ஒரு மனுஷனுடைய மிக ரொம்ப ஷார்ப்பாக குத்துக்கிற அம்புகள் என்ன தெரியுமா, தன் பிள்ளைங்க கெட்டு போன பிள்ளைங்க தான். வயதான காலத்தில் பிள்ளைங்க வந்து கசப்பான காடி போல நம்ம வாழ்க்கையில மாறி போனாங்கன்னா நம்முடைய கடைசி காலம்லாம் ரொம்ப வேதனையா மாறி போவோம். இந்த உலகத்திலேயே மிக சோகமான மிக வேதனையான வேதனைகள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்தது அவங்க சொந்த பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் வந்த வேதனை உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதான் அவர் சொல்றாரு பாருங்களா, ஆதாம் உங்களுக்கு சொல்லுவாரு, தாவி யாக்கோபு கேட்டு பாருங்க, யாக்கோபு சொல்லுவாரு, தாவீது உங்களுக்கு சொல்லுவாரு, ஏலி உங்களுக்கு சொல்லுவாரு. இதை இன்னைக்கு டைம் இருக்கும்போது நெக்லக்டா இருக்காதிங்க, உங்க பிள்ளைகளை அங்க போக வேண்டிய வழியில ட்ரெயின் பண்ணி விடுங்க. ஜெபம் பண்ணுங்க. நல்ல தேவனே, இந்த பிள்ளை வளர்ப்புன்ற பொறுப்பை நாங்கள் எல்லோரும் ஏலியுடைய வாழ்க்கையில் பார்த்து உணர்ந்து அது மிகுந்த ஜாக்கிரதையா இருக்குது. இந்த பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் எல்லோருமே கவனமாக எடுத்து ஒரு செயலற்ற பெற்றோர்களாக ஏழி மாதிரி இருக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கு தேவையான அறிவுரைகள் ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்கு இருந்தும் நாங்கள் அறியாமல் இருந்து எங்கள் பிள்ளைகளை கெடுத்து கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த படித்த காரியங்களும் சரி, மீண்டுமாக இந்த காரியங்களை போய் சிந்தித்து படித்து நாங்கள் ஒழுங்காக விதத்தில் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுமா ஆண்டவரே. மிகுந்த ஞானம் எங்களுக்கு தேவை, அதுக்காக கெஞ்சுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோ நம்ம கொடுத்து